நாம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நான் சம்பாதிக்கின்றேன், உணவுப் பொருள்களை வாங்குகின்றேன், எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அதை கொண்டு உணவூட்டுகின்றேன், என் குடும்பத்திற்கு நான் உழைத்து கொண்டிருக்கின்றேன், அந்த உழைப்பின் காரணமாக நான் ஊட்டக்கூடிய ஈட்டிய பணத்திலிருந்து உண்ணக்கூடியதும் என் குடும்பத்திற்கு ஊட்டக்கூடியதுமான உணவை நான் கொடுக்கின்றேன். ஆக சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் என்னுடைய படிப்பும் என்னுடைய சம்பாத்தியமும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கின்றன. இறுதியாக நம்முடைய சம்பாத்தியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையாக கொள்கின்றோம், பணம். பிறகு அந்த வாழ்க்கையினுடைய அடகை நாம் உலக பொருள்களினுடைய அதிகரிப்பை கொண்டு உலகத்தின் சுகப்பொருள்களை கொண்டு எந்த அளவுக்கு நான் அபரிமிதமாக என்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கின்றேனோ அந்த அளவுக்கு நான் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுவும் பணத்தின் அடிப்படையில். பணம் ஒன்றை தவிர நான் வணங்குவதற்கு இல்லை. அந்த பணம் என்னுடைய வாழ்க்கைக்கும் சந்ததிகள் வாழ்க்கைக்கும் ஏழு தலைமுறைகளுக்கும் அந்த பணம் உதவும். இப்பொழுது நாம் பணத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பின்வரக்கூடிய ஏழு தலைமுறைகளையும் விட்டுடுவோம். இந்த பணத்தை கொண்டு நாம் சம்பாதித்தது என்ன? அந்த உணவு கூட நமக்கு ஒவ்வாமையாகி அது நமக்கு விஷத்தன்மையை கொண்டதாகவும் நோய்களை உருவாக்கக்கூடியதாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கெட்ட தன்மைகளை நீக்குவது எப்படி? எவ்விதமாக நாம் நீக்கப் போகின்றோம் இந்த கெட்ட தன்மைகளை? இந்த கேடு எங்கிருந்து வந்தது? அதனுடைய சக்தியின் உருவாக்கம் என்ன? சக்தியின் அடிப்படையில் கேடுகள் இருக்கின்றனவா, அல்லது கேடுகள் சக்தியின் அடிப்படையில் இல்லையா? வயிறு வலிக்கிறது என்றால் அந்த குடல் அதிகமாக சுருங்கி இயங்க வேண்டும், வலி ஏற்படுத்துகிறது. அந்த சுருங்குவதற்கும் அபரிமிதமான அந்த இறுக்கத்திற்கும் சக்தி தேவைப்படுகிறது, கெட்ட சக்தியாக இருக்கின்றது. அபரிமிதமாக இயற்கைக்கு புறம்பாக ஒரு செயல் நடக்குமானால் அந்த செயலுக்கும் சக்தி தேவைப்படுகிறது. சக்தியின் அடிப்படை இல்லாமல் எந்த ஒரு அசைவும் கிடையாது. நன்மையான இயக்கங்களுக்கும் சக்தி தேவை, தீமையான இயக்கங்களுக்கும் சக்தி தேவை. இந்த இரண்டில் நாம் விரும்புவது நன்மையான இயற்கையான இயக்கங்கள், அபரிமிதமான தீர்க்கமான அரிதான துரிதமான இயக்கங்கள் நமக்கு வேண்டாம். எனக்கு பரிச்சயப்படாத அரிதானது வேண்டாம். பரிச்சயப்பட்டது அழகானது, எனக்கு பரிச்சயப்படாதது அழகில்லாதது கேடுகள். இதனை நான் அனுபவிக்கும் பொழுது வேண்டாம் என்கின்றேன். நன்மைகளை அனுபவிக்கும் பொழுது வேண்டும் என்று கேட்பதில்லை. வேண்டாம் என்று கூறக்கூடிய அந்த வாய் அனுபவிக்கும் பொழுது இன்னமும் வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு கொள்வதில்லை. சுகம் அதிகரிக்க வேண்டும். அந்த சுகம் உங்களுடைய பணத்தை கொண்டு இல்லை. நாம் பணத்தை இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பணத்தை இயக்கக்கூடிய என்னுடைய கை கால்களை நான் இணை வைக்கின்றேன். உழைப்பை நான் மிக அதிகமாக போற்றுகின்றேன். என்னுடைய முயற்சி முக்கியம், இறைவனுடைய முயற்சி அடுத்தது. என்னுடைய முயற்சி இல்லாமல் நான் இறைவனிடமிருந்து அடைய முடியாது என்று அநியாயமாக நம்முடைய வார்த்தைகளில் பொய்களை கலக்கின்றோம். நம்மை பெருமைப்படுத்தி கொள்ளும் பொருட்டும் இறைவனை இரண்டாம் தரமாக வைப்பதை நாம் நம்முடைய பெருமைக்குரியதாக ஆக்கிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு ஆகாது. இதுவரையில் அதுதான் வாழ்க்கை, இனிமேலும் அதுதான் வாழ்க்கை என்று இன்று வரையில் நாம் நம்முடைய உழைப்பையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய செயல்பாடுகளையும் எந்த அளவுக்கு நாம் பணம் சம்பாதிக்கின்றோமோ அந்த அளவுக்கு நீ வாழ்த்துக்கு அருகதை உள்ளவன், வாழ்வதற்கு அருகதை இல்லாதவன் என்ற அடிப்படையிலும் நம் ஒருவரை ஒருவர் மேலும் கீழமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெருமைப்படுத்துவதும் இழிவாக பார்ப்பதும் இந்த பணத்தின் அடிப்படையிலும் உழைப்பின் அடிப்படையிலும் தான். உங்களுக்கு சுகவீனம் ஏற்பட்டுவிட்டது என்றால் அந்த உழைப்பு உங்களுடைய உடல் இயற்கைகளை பாதிக்கும் விதமாகவும் உங்களுடைய மூளையை ஸ்தம்பிக்க செய்யும் விதமாகவும் கோடர்களை கொண்டு இயங்கக்கூடிய விதமாகவும் அமைந்துவிடுகின்றது. நாம் நம்முடைய இறைவனிடம் திரும்புகின்றோம் என்ன செய்வது என்று அறியாத நிலையில் உள் உறுப்புகள் இயங்குகின்றன, அதன் காரணமாக வெளியுறுப்புகள் இயங்குகின்றன. உள்ளுறுப்புகளை இயக்குவது உங்களுடைய மனம். உள்ளுறுப்புகளுடைய ஜீர்ணத்தன்மை இயங்காத நிலையில் நம்முடைய வாழ்க்கை நமக்கு இல்லை, சுகமான அந்த உயிரோட்டம் உள்ள சக்தி கிடையாது, உயிர் பிறக்காது. அப்படியானால் உங்களுடைய இருதயத்தை கவனியுங்கள். உதாரணமாக ஒரு உள்ளுறுப்பு உங்களுடைய நெஞ்சத்தையும் கவனியுங்கள், சுவாசப்பைகளையும் கவனியுங்கள். திடீரென்று பதட்டம், படபடப்பு, மூச்சிறைப்பு உருவாகிறது. எங்கிருந்து? நீங்கள் விரும்பினீர்களா? அதை இல்லை. திடீரென்று ஒரு பதட்டமான சூழ்நிலை, ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது பதட்டப்படுகின்றது, படபடப்பு ஏற்படுகின்றது. உள் உறுப்புகள் வேகமாக இயங்குகின்றன, தன்னுடைய இயற்கையான இயக்கத்திலிருந்து மாறுபாடு கொள்கிறது. இதன் மீது உங்களுக்கு சக்தி வேண்டுமென்றால் கெட்ட சக்தி அடங்க வேண்டும். அபரிமிதமாக வேகமாக துரிதமாக இயங்கக்கூடிய இயற்கைக்கு மீறி நடக்கக்கூடிய அந்த இயக்கம் தடைபட வேண்டும். உங்களுடைய எண்ணம் சீர்பட வேண்டும். அங்கு பயமோ பீதியோ கவலையோ இருக்கக்கூடாது. உங்களுடைய வயிறு இயங்க வேண்டுமென்றால் உங்களுடைய ஜீரணத்தன்மை சீராக இயங்க வேண்டுமென்றால் அதற்கான சீரான இயக்கம் வேண்டும். அதிகப்படியான இயற்கைக்கு மாறான இயக்கங்கள் கூடாது. வேகமாக வயிறு இயங்க ஆரம்பித்தால் என்னாகும்? ஜீரணத்தன்மை குறைந்து அஜீரணத்தன்மை நமக்கு அதிகமாகி சாப்பிடக்கூடிய உணவுகள் அப்படியே வெளியேறுகின்றன, நமக்கு பலவீனம் ஏற்பட்டு விடுகின்றது. அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உங்களுடைய அறிவு அதனை தொடவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. உங்களுடைய கதி என்ன? பணத்தை கொண்டு என்ன செய்வீர்கள்? இந்த பணத்தை கொண்டு நீங்கள் டாக்டரிடம் செல்வீர்கள், அந்த டாக்டர்களுக்கோ என்ன செய்வது என்று தெரியாது. மருந்துகளை கொடுப்பார்கள், அந்த மருந்துகள் உணவா, அந்த மருந்துகள் விஷங்களா, நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய இயற்கையான பதில் நிச்சயமாக அவை உணவு அல்ல. உணவு என்றால் என்ன, மருந்து என்றால் என்ன, நீங்கள் கேள்வி கேட்கும் பொழுது மட்டும்தான் இறைவன் உங்களுக்காக பதிலளிக்கின்றான். நேர்படி எது என்பதை சாதாரண கேள்வி, எது உணவு எது விஷம், அதாவது மருந்து, மருந்துகள் விஷம். எப்படி நாம் உணவையும் விஷத்தையும் அடையாளம் காணுகின்றோம்? ஒரு உணவு பார்க்கின்றோம், கெட்டுவிட்டது போன்று தோன்றுகின்றது, சக்தி பரிமாற்றங்கள் நிகழ்கின்றன, எண்ணம் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது. அந்த எண்ணத்தை அறிவிப்பவன் இறைவன். உங்களை எவன் படைத்தானோ அந்த இறைவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான், இது கெட்டிருக்கிறது. புத்தகத்தில் படிக்க முடியாது கெட்டுவிட்ட பொருள் எப்படி இருக்கும் என்று. அது உணர்வின் மூலமாக அடையக்கூடிய அறிவு. ஒரு பொருள் கெட்டுவிட்ட மாதிரி தோன்றுகின்றது, அறிவு உங்களுக்கு அறிவுறுத்துகின்றது. மோர்ந்து பார்க்கின்றேன், கொஞ்சம் புளிப்பாடை அடைக்கின்றது. ஆம், இதையெல்லாம் படிப்பறிவை கொண்டு எழுத்தறிவை கொண்டு உங்களால் கற்றுக்கொள்ள முடியுமா? உணர்வை கொண்டு. அந்த உணர்வை அளிப்பவன் இறைவன். இறைவன் யார் என்பது உணர்வின் மூலமாக நீங்கள் வழிநடத்தப்படுகின்றீர்கள். அந்த உணர்வில் உங்களுடைய கை கால்கள் இயங்குகின்றன. அறிவின் காரணமாக வழிநடத்தப்படுகின்றீர்கள், அங்கு உணர்வு கிடையாது. எல்லாம் முடிந்த பிறகு தவறானதை செய்துவிட்டேனோ என்ற அடிப்படையை கொண்டு சந்தேகத்தோடு இனி நான் என்னுடைய பாதையை மாற்றிக்கொள்ள விரும்புகின்றேன், உணர்வு இல்லாதன் காரணமாக அங்கு அறிவில்லை, வெறும் ஜடமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு ஒரு நோய் ஏற்படும் பொழுது தான், சுகம் தவறும் பொழுது சுகவினத்தை நான் அடையும் பொழுது தான் என்ன தவறு செய்தேன், என்ன சாப்பிட்டேன், என்ன செஞ்சேன் தெரியலையே. உணர்வில்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அறிவை கொண்டு. உணர்வு என்பது நான் பிணம் என்ற அடிப்படையை விட்டும் உயிரோட்டம் உள்ளவன் என்பதை அறிவிக்கின்றது. அறிவை கொண்டு வாழும்பொழுது, படிப்பறிவை கொண்டும், இந்த ஐந்து புலன்களுடைய அறிவை கொண்டு நான் வாழும்பொழுது நான் உயிரற்றவன், ஜடம், ஒரு சிலை, ஒரு கல் என்று நான் ஆகிவிடுகின்றேன். இந்த பாதையிலிருந்து நாம் எந்த இந்த இருவேறு பாதைகளிலிருந்து எதனை தேர்ந்தெடுக்கப் போகின்றோம்? உங்களுடைய அறிவின் கேடுகளையா அல்லது உணர்வின் பாதையையா? பணம் என்ற ஒன்று உங்களை செத்த பிணமாக ஆக்கிவிடும். இந்த நிமிடமே அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் மீறி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் கொஞ்சம் உள்ளம் வேலை செய்கிறது. சரித்தவர் பார்க்கக்கூடிய அந்த பகுதியில் கொஞ்சம் அடங்கி வாழ்கின்றது நம்முடைய சுயநலத்தின் காரணமாக. அந்த அடக்கம்தான் உங்களுடைய உடல் உறுப்புகளின், உள்ளுறுப்புகளின் இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. பெருமை கொண்டு நாங்கள் வாழும்பொழுது அடக்கம் நீங்கிவிடுகின்றது. நான் என்னுடைய இயற்கையினுடைய அழகான இயக்கத்திலிருந்து மாறுபட்டவனாக ஆகிவிடுகின்றேன். அளவை எடையை நான் மீறுகின்றேன். அந்த அளவு எடையை மீறும் பொழுது என் மனம் பாதிப்புக்குள்ளாகிறது. அதன் காரணமாக உள்ளுறுப்புகள் இயங்காது. உள் உறுப்புகள் இயங்கவில்லை என்றால் உங்களுடைய பலவீனம் அதிகமாகும், நோய்கள் உருவாகின்றன உள் உறுப்புகளிலிருந்து. அந்த உறுப்புகளில் நோய் உருவாவதற்கு காரணம் உங்களுடைய கெட்டத்தன்மையாக இருக்கிறது. யார் மறு வாழ்க்கையை நம்பவில்லையோ அவர்களுக்கு கெட்டத்தன்மை இருக்கின்றது. மறைவான சுகமான அழகான உணர்வை கொண்டு வாழாதவர்கள் மறு வாழ்க்கையை வாழவில்லை. புதிதாக நாம் படைக்கப்பட வேண்டும் என்ற அந்த மறு வாழ்க்கையை விரும்பவில்லை, அதை பற்றி அறியவும் இல்லை. அத்தியாயம் 16:60 எவர்கள் மறுமையின் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ. மறுமை என்பது மறு வாழ்க்கை, மறுபிறவி, புதிய படைப்பாக நான் உருவாக்கப்பட்டு வாழ்விக்கப்பட வேண்டும் என்று யார் விரும்பவில்லையோ, யார் படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அவர்கள் நான் மறுபிறப்பாக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருக்க மாட்டார்கள். உணர்வு, அந்த உணர்வை கொண்டு வாழும் பொழுது புதிய உயிரோட்டம் உங்களுக்காக படைக்கப்படுகின்றது. சுற்றிலும் இருக்கக்கூடிய காற்று என்னுடைய உயிர் மூச்சை நினைக்கொண்டிருக்கின்றேன். அறிவு, அது படிப்பறிவு, கெட்ட அறிவு, கெட்டத்தன்மை, அதற்கு உயிரோட்டம் கிடையாது. ஆனால் என் மனம் ஒரு நன்மையை விரும்பும் பொழுது இதற்காக படைக்கப்படுகின்றது. அந்த காற்றில் எனக்கான உயிரோட்டம், சோர்ந்து போயிருக்கக்கூடிய நெஞ்சம், என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையில் மூழ்கி கிடக்கின்றேன், ஒரு புதிய தெளிவு கிடைக்கின்றது. இனி என்னால் வாழ முடியும். அந்த புதிய தெளிவு, புதிய ஞானம் இறைவனால் கற்பிக்கப்படுகின்றது. உங்களுக்கு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த நிமிடமே, அந்த பொழுதே, க்ஷணப்பொழுதில் என்னுடைய நம்பிக்கை பிறக்கின்றது. இந்த நம்பிக்கைக்கான உயிரோட்டம் அங்கு இறைவனால் பிழைக்கப்படுகின்றது. நெஞ்சம் விரிவடைகின்றது. கூனி குறுகி போய் சோம்பல் எனக்கு மிகுதமாகி நான் சோர்வடைந்த நிலையில், விரக்தியான நிலையில் கூனி குறுகி இருக்கும் பொழுது அந்த ஒரு செய்தியானது உள்ளது. இப்பொழுது இந்த காற்றில் உள்ள உயிரோட்டம் என்ன? என் நெஞ்சத்தில் ஏற்பட்ட தெளிவின் காரணமாக அந்த சூழ்நிலையில் அந்த காற்றில் உயிரோட்டம் படைக்கப்படுகிறது. படைப்பாளன், இறைவனை நீங்கள் படைப்பாளன் என்று முதலில் கருதினால் தவிர நமக்கு நாளைய வாழ்க்கையினுடைய புதிய படைப்பு கிடையாது. ஒரு புதிய வாழ்க்கை வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நிச்சயமாக எனக்கு பல உடல்நலக் கோளாறுகள் இருக்கின்றன. நிச்சயமாக உடல் நலத்தில் கோளாறுகள் இல்லை, மனக்கோளாறு. அங்கு நான் என்ற எண்ணம் வந்தது. நான் சம்பாதிக்கின்றேன், நான் பணம் சம்பாதிக்கின்றேன், என் உழைப்பு, என் அறிவு, இந்த பணத்தை கொண்டு தான் நான் என்னுடைய உணவை வாங்குகின்றேன். இந்த பணம் உங்களுக்கு உணவை படைத்ததா? வானத்திலிருந்து பொழிந்த மழையின் காரணமாக உணவு விளைந்ததா? பணத்தை கொண்டு நீங்கள் அந்த மழையை வடிவித்து இந்த பூமியை விளைவித்தீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கெட்டத்தன்மை ஆளும் இருக்கிறது. நம்மிடம் கெட்டத்தன்மை இருக்கின்றது. மிக கெட்டத்தன்மை நம்மிடம் இருக்கின்றது. நாம் வாழ்பவர்களாக இல்லை, இந்த உலகத்தில் நாம் வாழ்பவர்களாக இல்லை. மிக கெட்டத்தன்மை இருக்கிறது. மறுமையை யார் நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு, மறுவாழ்க்கையை யார் விரும்பவில்லையோ அவர்களுக்கு, மிக கெட்ட தன்மை இருக்கிறது. உணர வேண்டும், நான் மிகவும் பாதிப்படைந்த நிலையில், நடிவடைந்த நிலையில், உயிரோட்டம் குறைந்த நிலையில், கஷ்டத்தில் இருக்கின்றேன். இந்த கஷ்டத்திற்கு அறிவு உதவவில்லை. மிகப்பெரிய அறிவு, மருத்துவ அறிவு, உயிரையே காக்கக்கூடிய அறிவு என்று இருக்கக்கூடிய அந்த அறிவுக்கு என்னுடைய கவலையை நீக்க முடியாது, என்னுடைய பயத்தை நீக்க முடியாது, என்னுடைய விரக்தியை நீக்கிட முடியாது. இவை அனைத்துமே உயிரோட்டமற்ற தன்மையினுடைய விளைச்சல்களாக முதலில் நான் மனதில் கெட்ட தன்மையை, கெட்ட சூழ்நிலைகளை ஏற்படுத்துகின்றேன். இந்த கெட்ட சூழ்நிலைகளுக்கு என் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லை என்ற அந்த உணர்வு உணர்ச்சிகளில் நான் ஆகின்றேன். உணர்வு உணர்ச்சியாக மாறுகின்றது, நான் கவலைக்குள்ளாகின்றேன். உணர்வு அமைதியை கொடுக்கின்றது, நம்பிக்கையை கொடுக்கின்றது, உணர்ச்சி நம்பிக்கையை நீக்கி கவலை கொள்ள செய்கிறது. என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது பின்தங்கிவிட்ட நிலையில் நடைபெற ஆரம்பிக்கின்றன. இந்த வாழ்க்கையிலிருந்து நான் விடுபட வேண்டுமென்றால் புதிய உணர்வு வேண்டும், புதிய உயிர் வேண்டும். அந்த புதிய உயிரும் உணர்வுக்கும் நான் நன்றியோடு இறைவனை நினைவு கூற வேண்டும். என் இறைவனை என்னை படைப்பாயாக, உங்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் அமைய வேண்டும். இறைவனே என்னை படைப்பாயாக, எனக்கு உறுப்புகளில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அவற்றை சுகமாக்குவாயாக என்று அவனை அழைக்கக்கூடாது. ஒட்டுமொத்தமாக புதிய உணர்வாக, உயிரோட்டத்துடன் கூடிய அவனுடைய வாக்கு, புதிய படைப்பாக உங்களை தலைமுதல் கால்வரை மாற்ற வேண்டும். எங்கள் இறைவனே எங்களை நீ படைப்பாயாக, புதிய படைப்பாக படைப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனை நமக்கு அமைய வேண்டும். இறைவனை நீங்கள் ரிப்பேர் செய்பவன், பழுதுபட்ட உறுப்புகளை ரிப்பேர் செய்பவன் அல்லது உறுப்பு மாற்றுபவன் என்று கேள்விப்பட்டதில்லை, படைப்பாளர் கேள்விப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய உள்ளத்தில் அந்த வேதம் இப்பொழுதும் இருக்கின்றது. அவன் படைப்பாளனை தவிர ரிப்பேர் செய்வான் இல்லை, உறுப்பு மாற்றுபவன் இல்லை, டிங்கரிங் பண்ணுறவன் கிடையாது, புதிய படைப்பாக அமைப்பவன். அந்த புதிய படைப்பாய் அமைப்பவனை நான் இப்பொழுது அழைக்கின்றேன், படைப்பாளனை. உன்னை தவிர மறைவான உயிரையோ, அந்த உயிருக்கு ஆற்றல் இருக்கக்கூடிய உயிரோட்டத்தையோ படைப்பவன் எவனும் இல்லை. இப்பொழுது நீங்கள் அவனை நினைவு கூறுங்கள். முதல் முறையாக பணம் வேண்டும் என்று கேட்பீர்கள், நாம் ஷைத்தான்களை அழைக்கின்றோம், நீங்கள் இறைவனை அழைக்கவில்லை. உணவு வேண்டும் என்று விரும்புங்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனை அழைக்கின்றீர்கள், ஷைத்தான்களை அழைக்கவில்லை. கெட்ட தன்மை பணத்தை நம்பும் பொழுது வாழவே முடியாது, அந்த வாழ்க்கை நமக்கு அனுமதிக்கப்பட்டதும் இல்லை. ஆனாலும் ஷைத்தான்கள் அவற்றை அவர்களுக்கு அழகாகவே காண்பித்தனர். கெட்ட தன்மை சைத்தான்கள் என்பது கெட்ட தன்மை, இறை உணர்வு என்பது படைக்கும் தன்மை. உங்களுக்காக எந்த நிமிடத்திலும் எந்த மூச்சிலும் காத்திருக்கின்றது புதிய உயிரோட்டத்தை அமைப்பதற்கு. அந்த காற்றில் உயிரோட்டம் செல்கின்றது, அவனுடைய அனுமதியோடு இனி கவலை வேண்டாம். அந்த உணர்வு பிறக்கின்றது, காற்றில் உணர்வுகள் அமைந்திருக்கின்றன. அந்த உணர்வை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் என்னுடைய அறிவின் பிரகாரம் உணர்வு உணர்ச்சியாக மாற்றப்படுகின்றது. காற்றை நான் சுவாசிக்கவில்லை, அதை கொண்டு உணர்ச்சிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் மடிந்து கொண்டிருக்கின்றேன். படைப்பாளனே என்று நீங்கள் அவனை அழைக்கும் வரையில் நிச்சயமாக நாம் அவனிடமிருந்து உணர்வு பெறுபவர்களாக இல்லை, உயிரோட்டத்திற்கான நம்பிக்கையை நாம் அடைபவர்களாக இல்லை. நம்முடைய நிலைமை இனியும் மோசமாகும். ஆனால் நாம் கூறுவோம், நான் கடவுளை அழைத்தேன், பதிலளிக்கவில்லை. ஆக கடவுளை நினைப்பது முட்டாள்தனமானது, நம்முடைய முயற்சி வேண்டும், டாக்டரிடம் செல்வோம். இறுதியாக அவர்கள் கைவிடும் பொழுது இவர்களைப் போன்று முட்டாள்கள் இல்லை என்பது தெரியும். ஆனாலும் சைத்தான்களை அழகாக காட்டுவான், இதன் காரணமாகத்தான் இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அப்படியானால் பிடிக்க வேண்டும், வாழ வேண்டும், சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும், உயிரோட்டத்துடன் வாழ வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும், பலவீனம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். அது இல்லை. யார் நல்ல நிலையில் வாழ்ந்தார்களோ, உயிரோட்டத்துடன் வாழ்ந்தார்களோ, அவர்களுக்கு என்று முடியும் காலம் வரையில் அவர்கள் அந்த உயிரோட்டத்துடன் வாழ்ந்தாக வேண்டும். நலிவடைந்தவர்களாக, பலவீனம் அடைந்தவர்களாக, நோய்வாய்ப்பட்டவர்களாக, குற்றிலும் குலையிலுமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை வாழ்க்கை என்று சைத்தான் காண்பித்திருக்கின்றான். நாங்கள் உங்களுடைய வாழ்வின் வாழ்நாட்களை அதிகரித்து விட்டோம், இந்த மருத்துவம் வந்ததன் காரணமாக சொல்கிறாங்க இல்லையா, வாழ்நாளை நாம் அதிகரித்துவிட்டோம். வாழ்நாள்னா வாழ்க்கையில் கொண்டிருக்கிற நாள், வாழ்க்கைன்னு சொன்னால் உயிரோட்டத்தோடு வாழக்கூடிய நாள். அந்த உயிரோட்டம் மிகுந்த நாட்களாக நீங்கள் அதிகரித்தீர்களா? உயிரோட்டம் குறைந்து குற்றிலும் குளிரமாக உங்களுடைய வாழ்நாளை கடைசி வரையில் பெரும் சோதனைகளோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கழித்தீர்களா? அது வாழ்க்கையாது. இருந்தாலும் கெட்ட தன்மை உங்களிடம் இருக்கிறது. அந்த கெட்டத்தன்மை ஷைத்தான்கள் இந்த வாழ்க்கையை அழகாக காட்டிவிட்டன. கை விளங்காமல் போனால் என்ன, கால் விளங்காமல் போனால் நீங்கள் கோமால படுத்திருந்தா என்ன, அதுவும் வாழ்க்கை தான். நாங்கள் தானே அது அமைச்சோம். 5 வருஷம் அவங்களை கோமால படுக்க வச்சு வாழ வச்சோமே, நாங்கள் தான் வாழ வச்சோம். இதை நாம் பெருமையாக கொண்டிருக்கின்றோம். மிக கெட்டத்தன்மை. கெட்டத்தன்மை நமக்கு இருக்கின்றது மனிதர்களுடைய அறிவை நம்பும் பொழுது. இறைத்தன்மையோடு வாழ்ந்து வாருங்கள். நான் படைப்பாளனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, படைப்பாளனை என்று நாம் இதுவரை கூப்பிட்டதில்லை, இன்று முதலாக அவனை கூப்பிடுவதில்லை, அவனை உணர்கின்றோம் படைப்பாளனை. ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விக்கும், சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும், சின்ன சின்ன வேதனைகளுக்கும் படைப்பாளனை என்று உங்களுடைய மனதில் உணர்வு பூர்வமாக அந்த எண்ணத்தில் வாடுங்கள். அடைக்காதீர்கள். எண்ணம் வைத்திருப்பது அவனை அடைப்பதற்கு பலதாகும். அடைக்கின்றான் என்றால் எங்கேயோ இருக்கின்றான், நம்மிடமில்லை. அவன் கூறுகின்றான், நான் உங்களோடு இருக்கின்றேன். அப்படி என்றால் எண்ணம் கொள்ளுங்கள். என்னுடைய எண்ணத்தை, எண்ணத்தை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது மட்டும்தான் நான் உங்களுடன் பேசுவது தெரியும். அந்த சத்தியத்துக்கு எதிரான சத்தியம் கிடையாது. சிந்தித்து உணராதவர்கள் மீது நான் வேதனை ஏற்படுத்துகின்றேன். அவர்கள் அறிவின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள், கெட்டத்தன்மையின் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். பணம் என்ற ஒன்றை தவிர அவர்கள் எதையுமே பார்க்க முடியாது. பணம் வேண்டுமா, குணம் வேண்டுமா என்று இறைவன் உங்களிடம் கேட்கின்றான். நீங்கள் குணம் என்ற ஒன்று கேட்பதை மறந்துவிட்டு பணம் என்ற கெட்டத்தன்மையின் காரணமாக அதே சக்திகள் என்னை சூழ்ந்திருப்பதன் காரணமாகவும், ஆழ்ந்த அந்த எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும், பணம் என்ற ஒன்று மட்டும்தான் இருக்கிறதே தவிர குணம் என்றால் என்ன என்று பிறகுதான் சிந்தித்து பார்க்கின்றேன். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது? குணத்தை விட்டால்தான் பணம் என்ற அந்த ஒரு கெட்டத்தன்மை இருக்கிறது. பணம் வேண்டுமென்றால் கொஞ்சம் குணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். குணத்தை நாம் கொண்டுவிட வேண்டும். பணம் வேண்டுமென்றால் மனசாட்சியம் வேலை செய்யக்கூடாது. குணம் மனசாட்சியத்தோடு இணைந்திருக்கின்றது. அந்த குணத்தை நான் தியாகம் செய்கின்றேன். என்னுடைய மனசாட்சியை நான் கொள்வது ஒரு தியாகம் போன்று. பிறகு நான் உடல் உழைப்பிலும் என்னுடைய முயற்சியிலும் இறைவனுக்கு விரோதமாக நான் நடக்கின்றேன். உங்களுடைய முயற்சியில் ஒரு உயிரை படைக்க முடியுமா என்பதை பாருங்கள். உயிரோட்டம் கெட்டுவிட்டது. ஒரு செல் அணுவில் உயிரோட்டம் கெட்டுவிட்டது. உதாரணமாக கீழே விழுந்து ஒரு பெரும் சிராய்ப்பு ஏற்பட்டுவிடுகின்றது. அங்கே தோலை கிடையாது. இந்த தோல் எங்கெல்லாம் மாட்டிக்கொண்டிருக்கிறதோ அந்த தோலை கொண்டு வந்து ஒட்டி நீங்கள் ரிப்பேர் பண்ணீங்களா? அல்லது புதிய தோல் அங்கே உருவாக வேண்டுமா? புதிய செல்லனுக்கு அங்கே உருவாக வேண்டுமா? உருவாகிறதா இல்லையா? படைப்பாளனை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகின்றோமா? ரிப்பேர் செய்யக்கூடிய இந்த அறிவற்ற மக்களை, அதை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று நான் உணர்ச்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கெட்டத்தன்மையோடு இதனை நான் ஏற்றுக்கொள்ளப் போகின்றேனா? இங்கே தோல் இல்லைன்னு சொன்னால் இடுப்புலேருந்து தோலுக்கு கீழே இங்கே வை. அப்போ இடுப்பு தோல் என்ன பண்ணுறது? அது மறைவாக இருக்குது. அப்போ தன்னால் வளர்ந்துடும். அப்போ இங்கே தன்னால் வளர்ந்தா என்ன? எப்படி இந்த காட்டு மிராண்டிகளாக நம்முடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எந்த ஒன்றுக்குமே வழி இல்லாததாக நம்மை நாம் ஆக்கொண்டிருக்கின்றோம். இங்கே உள்ள தோலும் இங்கே உள்ள தோலும் ஒன்றா வேறு வேறையா? எப்படி நாம் தீர்மானிக்கின்றோம்? தோல் எல்லாம் ஒரே மாதிரி என்று கைக்கு இந்த தோல் வேறு, இந்த தோல் வேறு, கால் தோல் இந்த தோல் வேறு, பா கயிறு தோல் வேறு, பாதத்தினுடைய தோல் வேறு. ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த இடத்தில் பொருத்தியவன் இறைவன் படைப்பாளன். நீங்கள் தீர்மானிப்பது மிக கெட்டது. நமக்குள் கெட்ட தன்மை இருக்கின்றது. ஷைத்தான்களுடைய ஆளுமை இருக்கின்றது. உங்களுடைய அறிவு வேறு எதுவுமே கிடையாது. பொருள்களாக பார்த்து 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 நான் அறிவாக கொண்டிருக்கின்றேன். இந்த அறிவு எனக்கு உபயோகப்படாது. அவ்வளவும் ஜடங்கள். படைப்பாளன் நீங்கள் அறியாத விதத்தில் உங்களை படைக்கின்றான். ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து அவன் படைக்கும் ஆற்றல் மிக்கவன். ஒரு விதையை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்த்து விட்டு வரைக்கும் அந்த விதை முளைக்காது. நான் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அந்த விதை முளைக்காது. கொஞ்சம் கவனத்தை திருப்பினதுக்கு அப்புறமா பார்க்கும்போது அங்கே ரெண்டு துளிர் விட்டுருப்போம். பகல் பூரா பார்த்துட்ருப்போம், ராத்திரி பூரா பார்த்துட்ருப்போம், ஒரு நாள் நைட் தூங்க போயிட்டு வருவோம், மூணு நாள் நாலு நாள் கழிச்சு அப்போ விட்டுருப்போம். ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் அங்கே அது முளைத்து கொண்டிருக்கின்றது, நீங்கள் பார்ப்பதில்லை. அவனிடம் ஒப்படைத்துவிட்டால் உங்களுடைய கொடுக்கப்பட்ட நன்மைகளின் பக்கம் திரும்பி நன்மைகளை நீங்கள் வாழ்ந்து வாருங்கள், அது உங்களுக்காக விளைந்து கொண்டிருக்கும். விளைச்சல்களை பார்த்து கொண்டிருக்கும் வரையில் உங்களுக்கு கிடையாது, தெரியாது. மூணு நாள் ஆச்சு விதை போட்டு, நாலாவது நாள் அப்போ தான் கொஞ்சம் தூங்க போனோம், வந்து பார்க்கவும் முளைச்சிருக்கும். என்ன அர்த்தம் அது? ஒரு நாளில் முளைச்சிச்சின்னு அர்த்தமா? நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்தது அர்த்தமா? முந்தினத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அர்த்தமா? அது இருந்தது தான் நான் பார்த்துட்டு வரைக்கும் தெரியாமல் ஆக்கலாம். யார் விளக்குங்கள்? அவனிடம் ஒப்படைத்து விட்டால் மறந்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அவன் அளித்ததிலிருந்து நன்மையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், அது விளைந்து வரும். படைப்பாளனை நம்புங்கள். உங்களுடைய கெட்ட அறிவு, மூளை என்ற கெட்ட அறிவு, சைத்தான்களுடைய அறிவை பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரகல் புதையிலிருந்து வெளியில் வாருங்கள். மூளை என்ற அந்த படிப்பறிவிலிருந்து வெளியில் வாருங்கள். படைப்பாளன் மறைவிலிருந்து உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அவன் படைக்கின்றானா இல்லையா என்று சந்தேகத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் வரையில் இல்லை. அவன் உங்களை தூங்கச் செய்து மறுநாள் காலையில் பார்க்கும்பொழுது விளைந்திருக்கின்றது. இவ்வளவு பெருசாக ஒரே நேரத்தில் விளைய முடியாது. முந்தைய நாளும் விளைந்திருக்கின்றது, பார்க்க முடியவில்லை, மறைவாக்கினான். அதற்கு முந்தைய நாளும் விளைந்தது, பார்க்கவில்லை, மறைவாக்கினான். மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த அறிவு, படிப்பறிவு, உருவத்தின் அடிப்படையில் அறிவு கூட யூஸ் பண்ணி பாருங்கள். அங்கேயும் தெரியும், அவனுடைய அத்தாட்சிகள் தெரியும். ஒரு ராத்திரி ஒரு பைசா முளைச்சதா? மூணு நாளாக முளைக்காது. அப்புறம் மறுநாள் ஒரு பைசா முளைச்சிருக்கணும் இல்லையே? எப்படி உங்கள் கண் முன்பாக அந்த இரண்டு மூணு நாட்கள் வளர்ந்து வருவது, மறைக்கப்பட்டது என்பதை பாருங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி நீங்கள் வாழ வேண்டும், எப்படி நீங்கள் வாழ்விக்கப்படுவீர்கள் என்பதை உங்களுடைய அறிவுக்கள் எட்டியதெல்லாம் பார்த்து 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 நம்புவது, பார்க்காமல் நம்புங்கள். எத்தனையோ இலைகள் கொட்டி கொண்டிருக்கின்றன. ஒரு நாளாவது அந்த இலைகள் கொட்டி அது பட்ட மரமாக ஆகிவிட்டதாக நீங்கள் பார்க்க முடியாது. சில இலைகள் எல்லாம் இந்த குளிர்காலங்கள் உதிர்ந்து விடுகின்றன. ஒன்றுமே இல்லாமல் ஒரு இலை கூட இருக்காது, பிறகு துளிவிடுகின்றது. பார்க்கின்றீர்கள் எங்கெங்கு எப்படி அது உருவாகும் என்று பார்ப்பதில்லை. முன்பை விட அதிக செழிப்போடு மழை பொழிவதை பார்க்கின்றீர்கள். அந்த மழை பொழிந்த பிறகு இறந்து கிடக்கிற பூமியை உயிர்ப்பிப்பதையும் பார்க்கின்றீர்கள். அத்தியாயம் 16:65, மழை பொழிவதை பார்க்கின்றீர்கள், இறந்து கிடக்கும் பூமிக்கு அவன் உயிரளிப்பதை பாருங்கள். அந்த உயிர் எங்கிருக்கிறது? மழையில் இருக்கின்றது, வானங்களிலிருந்து இறங்குகின்றது. உங்களுக்கு உயிரளிக்கக்கூடியது வானங்களிலிருந்து இறங்குகின்றது. உங்களுடைய உணர்வாக மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உணர்வை அடையக்கூடிய அந்த சக்தி தகுதி இருக்கிறது. எப்பொழுதுமே உணர்வோடு நீங்கள் கலக்க வேண்டுமென்றால் உணர்ச்சிகளை விட்டு விலக வேண்டும். உணர்ச்சிகள் உங்களுடைய பார்வைக்குட்பட்டது, உணர்வு உங்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டது, நம்பிக்கைக்குட்பட்டது. பார்த்தால் நம்புவேன் என்பதற்கு தேவையில்லை, அங்கு இருக்கின்றது. பார்த்த பிறகு நம்புவதற்கு எதுவும் கிடையாது. பார்க்காததை நம்புவதற்கு இறைவன் இருக்கின்றான் அந்த உணர்வு வேண்டும். சிந்தித்து உணர்ந்து தகுதி பெறக்கூடிய அந்த தகுதிகளை உணர வேண்டும், உயர வேண்டும். இப்பொழுது உங்களுடைய நோய்கள் நீங்கும். உங்களுடைய மனதில் நோய் இருந்தது, உணர்ச்சிகள் என்ற நோய், ஜடங்களை பார்த்து நம்பக்கூடிய அந்த நோய் இருந்தது, பார்த்தால் தான் நம்ப என்ற நோய் இருந்தது. இறைவனை பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். நிச்சயமாக இறைவனை பார்க்க முடியும் என்றால் உங்களுடைய மனம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதை கவனியுங்கள். அந்த மனம் தான் விரும்புகின்றது இறைவனை பார்க்க வேண்டும் என்று. அந்த மனம் எங்கிருக்கிறது என்று பாருங்கள். அந்த மனதை நீங்கள் முதலில் அடையாளம் காணுங்கள், எங்கிருக்கிறது என்று உருவமாக. பிறகு இறைவனை பார்க்கலாம். மனம் தானே சொல்கிறது பார்க்கணும்னு, கடவுளை பார்த்தாங்கன்னு தானே சொல்கிறது மனம் தானே? மருந்து மனத்தை பாருங்களேன் பார்ப்போம், எங்கே இருக்குன்னு பாருங்களேன், அப்புறமா இருக்கணும் பார்ப்போம். கெட்டத்தன்மை இருக்கிறது, பார்த்தால் தான் நம்புவேன் என்ற அந்த கெட்டத்தன்மை இருக்கின்றது. கேடு, சைத்தான்களுடைய கேடு இருக்கின்றது. இந்த படிப்பறிவு அந்த கெட்டத்தன்மை அதிகரித்தது. பார்த்து படிக்க வேண்டும். எதனையும் பார்த்தால் தான் நம்ப வேண்டும். சயின்ஸ், உங்களுடைய அறிவுபூர்வமான வாழ்க்கை, சயின்டிஃபிக்கான வாழ்க்கை, அறிவின் ஆதாரத்தோடு, அறிவியல் ஆதாரத்தோடு நான் விஞ்ஞான ரீதியாக பார்க்கின்றேன். விஞ்ஞானம் என்றது மடத்தனம், அஞ்ஞானத்தோடு சேர்ந்தது. பார்த்தால் நம்புவேன், பார்க்க வேண்டும், பார்த்த பிறகு தான் நம்புவேன். உங்களுடைய சினைப்பையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் முட்டை உருவாகுவதற்கு நீங்கள் பெரியாளாருங்க. ஆண்களுக்கு அந்த விஞ்ஞான உருவாக வரைக்கும் பெரியாளார் தன்மை ஒன்றும் இல்லை. அந்த ரெண்டு விதைப்பைகளையும் சினைப்பைகளையும் வெறும் காற்று தான் இருக்குது, ஒன்றும் கிடையாது, காற்று கூட கிடையாது. வெற்றிடம் நான் பார்த்தா தான் நம்பேன்னு சொல்லும்போது, குழந்தை பிறந்த உடனேயே நீங்கள் அந்த ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சினைப்பை முட்டையை பாருங்கள், ஒன்றும் கிடையாது. இது சத்தப்பான ஒன்றும் கிடையாது சொல்ல போகிறீங்களா? இல்லை, மறைவான சக்திகள் இருக்கின்றன. அதனுடைய 12 வயது 13 வயது பருவம் வரும்பொழுது நிச்சயமாக அது தன்னுடைய உயிரோட்டத்தை படைக்கக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் காலத்தோனை உண்டு. அந்த காலத்தோனையின் மீது யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ நிச்சயமாக இறைவன் எதனையும் வீணுக்காக பிழைக்கவில்லை என்பது தெரியும். யார் அவசரப்பட மாட்டார்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்த தன்மை இருக்கின்றது. மிகைத்தவன் ஞானம் மிக்கவன், அத்தியாயம் 16:60. அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய அறிவு உங்களை மிக உயர்ந்த அந்தஸ்திலிருந்து மிக தாழ்வான நிலைக்கு, விலங்கினங்களை விட தாழ்வான நிலைக்கு உங்களை கொண்டு சென்றுவிடும். மனிதன் மனிதனாக வாழ்ந்தால் தவிர அவனுக்கு வாழ்க்கை இல்லை. பணம் என்ற ஒன்றை நீங்கள் மிதிக்கும் வரையில் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. பணம் என்ற ஒன்றை மதிக்கும் வரையில் உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டிருக்கின்றது என்று உங்களுடைய தவறான எண்ணம் கூறிக்கொண்டிருக்கிறது. பணத்தை மிதியுங்கள், அப்பொழுது வாழ்க்கை உண்டு. மதிக்காதீர்கள், மதியுங்கள், வாழ்க்கை போய்விட்டது. உயிரோட்டத்தை கவனியுங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்குகளை கவனியுங்கள். அந்த வாக்குகளில் உங்களுடைய வாழ்க்கை உணர்வோடு கூடிய உயிரோட்டத்துடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. நீங்கள் புதிய படைப்பாக படைக்கப்பட இருக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை ரிப்பேர் செய்யப்படக்கூடாது. நேற்றைய வாழ்க்கை முடிஞ்சுவிட்டதா, நேற்றைய வாழ்க்கை இன்று ஆரம்பிக்கிறதா? கடந்த காலம் என்று கூறுவீர்களா? இல்லை, கடந்த காலம்தான் நிகழ்காலமும் என்று கூறுவீர்களா? கடந்த காலம்தான் வருங்காலம் என்றும் கூறுவீர்களா? உங்களுக்கு இந்த வார்த்தைகளை கற்பித்துக் கொடுத்தது யார்? கடந்த காலம் என்பது என்னை விட்டும் நீங்கிவிட்ட காலம். ஆனால் எண்ணங்கள் நேற்றைய வாழ்க்கையை கொண்டு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. படித்த படிப்பு அவ்வளவுமே நேற்றைய வாழ்க்கை. எதை கொண்டு வாழ வேண்டும் என்று கற்பிக்கப்பட்டதெல்லாம், என்னுடைய அறிவாக கொண்டிருப்பதெல்லாம் நேற்றைய அறிவு, கடந்த கால அறிவு, இறந்த கால அறிவு. அதனை நான் உபயோகப்படுத்தும் பொழுது நான் இன்றே இறந்து விட்டவன். நான் ஒரு பிணமாக ஜடமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலான மக்கள்னா ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை என்று கூறுகின்றோம். இயந்திரத்துக்கு உயிரோட்டம் கிடையாது. எனக்கும் உயிரோட்டம் இல்லை. நான் கூறுகின்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இயந்திரத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஒரே இயந்திர கதியாக இருக்கின்றது உலகம் முழுமையிலும். எங்கேயுமே மனித தன்மை கிடையாது. உங்களுடைய உயிரோட்டம் குறைந்து கொண்டு வருகின்றது. அதற்கு காரணம் உங்களுடைய மனதிற்குரிய கெட்டத்தன்மை. உணர்வுக்கு பதிலாக உணர்ச்சிகள் ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். மனம் என்பது பார்க்க முடியாத அரூபமான ஒரு அகத்தின் உணர்வு. புறக்கண்கள் பார்க்கக்கூடியதை நம்பும். அகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் புறக்கண்களை பார்க்கின்றீர்கள். புறக்கண்கள் பார்க்கக்கூடியது நல்லதாக கெட்டதாக சில சமயங்களில் எனக்கு தோன்றுகின்றது. அகம் உங்களை எச்சரிக்கின்றது, புறக்கண்களை நம்பாதீர்கள். அந்த எச்சரிப்பையோடு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் துவங்குங்கள். உங்களுடைய அணுகுமுறையை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று இறைவன் உங்களுக்கு உணர்த்துகின்றான். எந்த ஒன்றையும் பார்ப்பதற்கு மேலாக அறியக்கூடியது உங்களுடைய அகம் என்பது உங்களுக்கு தெரியும். அகக்கண். இந்த இரண்டில் எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்கள்? பணம், பொறுக்கிகளுடைய பணம். பொறுக்கிறது தவிர உங்களுடைய அறிவுக்கு வேறு வேலை கிடையாது. எந்த அறிவாக இருக்கட்டும், உலகத்தினுடைய படிப்பறிவு எதுவாக இருக்கட்டும், பணம் என்ற அந்த கருதை திங்கிற பேப்பரை பொறுக்குவதற்கு பதிலாக வேறு எந்த வழியும் காட்டாது. சொல்லுங்கள் பார்க்கலாம், உயிரை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு அவங்களுக்கும் பணம் தான் வேணும். உயிரை பற்றி கவலை கிடையாது. பொய் பேசும், நான் உங்கள் உயிரை காப்பாற்றுவேன் என்று பொய் பேசும் பொழுது அந்த கெட்ட தன்மை உணர்ந்து பார்ப்பதற்கு பதிலாக உணர்ச்சி பூர்வமாக இவ்வளவு மெஷின்களை வைத்திருக்கின்றார்கள், இவ்வளவு பெரிய கட்டிடம் இருக்கின்றது, இவ்வளவு டாக்டர்கள் அங்கே இருக்கின்றார்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், மெஷின்களை கொண்டு காப்பாற்றுவார்கள். இப்பொழுது மிஷின்களை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, மிஷின்கள் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இப்போது இந்த வாழ்க்கை வேணுமா, மிஷினில் மாட்டிக்கிட்டு சாகக்கூடிய வாழ்க்கை வேணுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், யார் என்ன வாழ வச்சுட்டுக்கிறது? பிறகு என்னுடைய கெட்டத்தன்மை உள்ளுறுப்புகளை கெடுத்து வெளியுறுப்புகளிலும் என்னுடைய நோய்களை ஏற்படுத்துகின்றது. இப்படி எனக்கு உயிரோட்டம் வேண்டுமா அல்லது மிஷின்களை வைத்து கோமா ஸ்டேஜில்? எந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்களோ, இறந்தது இறந்தது தான், இனிமேல் கிடையாது, உங்களுக்கு ஆகிவிட்டது, இனிமேல் இந்த மிஷின்களையும் மருந்துகளையும் கொண்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், அந்த வாழ்க்கையை கொஞ்ச காலத்துக்கு அனுமதிக்கின்றான். நீங்கள் துன்பப்படும் பொழுது இறைவனை அழைக்க வேண்டும் என்பதற்காக நிச்சயமாக நீங்கள் அழைப்பீர்கள். உங்களுக்கு துன்பம் வந்துவிட்டால் நிச்சயமாக அவனை நீங்கள் அழைப்பீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த நன்மையும் உங்களை இரண்டுமென்று வந்திருக்கின்றது. அத்தியாயம் 16 வசனம் 53, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை என்பதை நீங்கள் அறிவிக்க வேண்டி இந்த சத்தியம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களிடம் இருக்கும் எந்த நன்மையும் சுகமும் மற்ற மனிதர்களால் இல்லை. இப்போ இருக்கிற சுகம் ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள், ஐசியூவில் போய் பாருங்கள், சுற்றி மிஷின்கள் உங்களை இயக்கிட்டு, நீங்களோ நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது, போதையில் அல்லது கோமாவில் இருப்பீங்க. இப்போ உங்களை எந்த உபகரணமும் இல்லாமல் நீங்கள் நீங்களாக வாழக்கூடிய இந்த சுகமான அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டிருப்பது யார் என்பதை கொஞ்சம் கவனிங்க. நன்றியோடு நாம் வாழும் பொழுது இறைவன் நிச்சயமாக அந்த நன்றியை ஏற்பனாக இருக்கின்றான். அவன் உங்களை வாழ வைத்து கொண்டிருப்பவன், உங்களுக்கு நல்லறிவையும் நற்குணங்களையும் அதிகரிப்பவன், வானங்களையும் பூமியும் உங்களுக்காக இணைத்து உங்களை வாழ வைப்பவன், உங்களுடைய சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைப்பவன். உங்களுடைய சூழ்நிலைகள், நாம் கூறுவோம் என் சூழ்நிலை சரியில்லை. என்ன சூழ்நிலை எங்கே பார்த்தீங்க சரியாகிறதுக்கு? இப்போ உங்கள் சுற்றி சூழ்நிலைகள் தான் முக்கியம் தெரியுதா, உங்கள் உடம்பு உங்கள் அறிவு முக்கியம் தெரியுதா? என் நேரம் சரியில்லைன்னு சொல்லுவீங்களே, அந்த நேரத்தை அமைக்கிறது யார்? நீங்களும் ஜாதகம் வச்சுட்டு நேரம் பார்ப்பீங்களே, இந்த நேரமா அல்லது இப்போ சரியில்லையே, இந்த நேரத்தை என்ன செய்கிறது? இப்போ இந்த நேரத்துக்கான பரிகாரம் என்ன? இன்றைக்கி நான் கொஞ்சம் கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறேன், பயம் இருக்கத்தான் செய்யுது, அதை நீக்கியவன் இறைவன் தான். ஒரு சிறிய கஷ்டத்தோடு அடுத்த கஷ்டம் அதிகமாகும் பொழுது உலகத்தையே நான் மறந்து இந்த கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையை முழுமையையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு மிகுந்த கவலைக்குள்ளாகிவிடுகின்றேன். அதன் பிறகு அந்த கவலையை நீக்குவன் யார்? அந்த கவலையை நீக்கினால் நீங்கள் மீண்டும் சகஜ நிலைக்கும் அழகான நிலைக்கும் மீண்டும் சுகமான உங்களுடைய உறுப்புகள் இயக்கத்திற்கும் வர முடியாது. உங்களுடைய நெஞ்சங்களில் நோய் இருக்கின்றன. பொய்களை நம்பக்கூடாது. மனிதர்கள் உயிர்களை காப்பாற்றுவார்கள் என்று நம்புகின்றீர்களே, உங்களுடைய ஆதாரம் என்ன? உயிரை பற்றி யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு அதிர்ச்சியான செய்தி மனதிற்கு உயிர் அந்த நிமிடம் பிரிந்து விடுகின்றது. நீங்கள் எவ்வளோ திரகாத்திரமாக இருந்தாலும் சரி, மனம் உறுதியாக இருக்க வேண்டுமா, உங்களுடைய உடல் உறுதியாக இருக்க வேண்டுமா, இரும்பு கட்ட மாதிரி எது உறுதியாக இருக்க வேண்டும்? உங்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டுமா, உங்களுடைய உடம்பு இரும்பு கட்டமாக இருக்கணுமா? காப்பாற்றிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சியை திரியறமே என்ன கேடு நமக்கு? தேக்கு மரம் மாதிரி வச்சுருக்கணும், இரும்பு கட்ட மாதிரி வச்சுருக்கணும் சொல்கிறீங்களே. மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் வேணுமா, இரும்பு கட்டை வேணுமா? அசிங்கமாக பார்க்குறதுக்கு கண்ணை கொடுக்குறோமா? எப்படி நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் மனிதர்களுடைய வழிமுறைகள்? இதுதான் வாழ்க்கை என்று மனிதர்களை கண்களை கொண்டு பார்க்கின்றீர்கள். கண்களை கொண்டு பார்க்கும் அதே நேரம் உள்ளத்தில் உணர்த்துகின்றால் இது தவறானது என்று. கண்களால் பார்க்கும் எதுவுமே தவறானது தான் என்றால் அவ்வளவும் அடியக்கூடியது. இதனை நான் அடியாமல் காப்பாற்றிக் கொள்வேன் என்று கூறக்கூடியவன் யார்? படைக்கப்பட்ட நாளிலிருந்து எந்த பொருளாக இருக்கட்டும், படைக்கப்பட்ட நாளிலிருந்து அடிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய துளிவிடக்கூடிய இறைவனுடைய படைப்பாக இருக்கட்டும், ஒரு இலை அடியக்கூடியது, காய்ந்து சருகளாக ஆகக்கூடியது. நான் என் உடலை பக்குவப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், என்றென்றும் அந்த சுகத்தை நான் என்னோடு வைத்துக் கொள்வேன் என்று உறுதியாக நம்புகின்றோம். அந்த சுகம் என்னை விட்டு நீங்காது என்று உறுதியாக நம்புகின்றோம். இந்த கட்டுமஸ்தான உடலை நான் வாழ்க்கை முழுமைக்கும் நிலைப்படுத்திக் கொள்வேன் என்றும் கூறுகின்றான். சாத்தியமா? அப்படி என்றால் எப்படி இந்த கண்கள் பார்ப்பதை கொண்டு பின்பற்றி கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த கண்களும் காது மூக்கு வாய் தோல் எதுவுமே, இந்த ஐந்துமே மிருகத்தினுடைய செயல்பாடுகளை உங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்குமே தவிர உள்ளத்திலிருந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை உணர்த்தாது. ஐந்தறிவு என்பது மிருகறிவு தானே? நான் மிருகமா அல்லது ஒவ்வொன்றையும் உள்ளத்தில் கொண்டு வந்து சீர்திருத்தி பார்த்து சரி தவறு என்பதை உணர்ந்து எப்பொழுது சீர்த்தித்து பார்க்கின்றனோ அப்பொழுது இறைவனுடைய ஆடுமை அங்கு வந்து விடுகின்றது. அவன்தான் அறிவிக்கின்றான் இது சரித்தவர் என்று. இதை பார்த்து வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு மனிதர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார் இது சரித்தவர் என்று. நிச்சயமாக நான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இனி சிக்கக்கூடாது, சிக்க மாட்டேன். கெட்ட தன்மையை நான் நீங்குகின்றேன். படிப்பறிவு என்ற கெட்ட தன்மை நான் நீங்குகின்றேன். அதனால் படிக்கலாமா வேணாமான்னு நீங்கள் கேட்பீங்க, உழைக்கலாமா வேணாமான்னு கேட்பீங்க. நன்றாக உழையுங்கள். இதுதான் வாழ்க்கை என்று என்ன வேண்டாம். உள்ளக்குள் இன்னொன்று இருக்கின்றது, அந்த தகுதிக்கு உயர்ந்து நில்லுங்கள். உங்களுடைய கீழ்த்தனமான நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட பாதையில் கொஞ்சம் பொறுமையோடு வாருங்கள். இங்கே படித்து தான் ஆகணும். அந்த படிப்பு உங்களை சீரழிப்பதற்காக இந்த சிஸ்டம் கொண்டு வரப்பட்டுக்கிறது. படிக்கிறேன் சொன்னால் தரமாட்டேன், வேலை தரமாட்டேன். நீங்கள் ஏன் வேலை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் மற்ற பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய புதிய உணர்வோடு படைக்கக்கூடிய ஆற்றல் ஏன் கொண்டு இல்லை? நான் படைப்பாளனை நம்பவில்லை, படைக்கப்பட்ட பொருள்களையும் நம்பினேன். அந்த படைக்கப்பட்ட பொருள் அவளும் அடியக்கூடியது, ஆகவே என்னுடைய வாழ்க்கையும் அடியக்கூடியது. எப்பொழுதுமே ஒரு கலக்கத்தோடும் கவலையோடும் நாளைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத நிலையில் நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றேன். பணம் என்ற ஒன்று மட்டும்தான் எனக்கு குறி, உடல் என்ற ஒன்று மட்டும்தான் எனக்கு குறி. உடலையும் நான் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி உடற்பயிற்சி, தியானங்கள், யார் யார் என்னென்ன பொருளுடையமாக கற்றுக் கொடுக்கின்றார்களோ அவ்வளவையும் நான் இருக்கின்றேன். ஆனாலும் எனக்கு வயோதிகம் ஏற்படும் என்பதை அறிந்தே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். இவ்வளவுக்கும் மீறி என்னை வாதவித்துக் கொண்டிருப்பவன் உள்ளுக்குள் நான் ஏதோ என்னுடைய உணர்வு கூறக்கூடியதை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்ற அந்த ஒன்று இருக்கும் பொழுது அதனை மறந்துவிட்டு விரும்பி மறந்துவிடுகின்றேன். அது என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. முதலில் உதாரணம் கூறினேன், ஒரு விதை விதைத்த பிறகு எப்படி நான்காவது நாள் நீங்கள் பார்க்காத போது ஒரு இவ்வளவு வளர்ந்திருக்கின்றதோ, நீங்கள் பார்க்கிறதற்கு முந்தைய நாள் பார்த்தீர்கள் ஒன்றுமில்லை என்று அப்பொழுதும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை அறிய வேண்டும் என்பதை ஒரு உதாரணமாக காட்டினேன். அதை போன்று நான் என்னுடைய இறைவனுடைய உணர்வை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் சுகமாக வாழ வேண்டும் ஏற்றுக்கொண்டு மறக்கின்றேன். அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அது உங்களை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. நீங்களோ என் அறிவின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுக்கு கொஞ்சமும் நன்றி இல்லாமல் ஒரு குறித்த காலமுறையில் அவரை விட்டு வைக்கின்றான் நல்லறி பெறட்டும் என்று. அந்த காலத்திற்குள் மீண்டும் பல இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. ஒவ்வொரு முறையும் துன்பம் ஏற்படும் பொழுது நீங்கள் உங்களுடைய இறைவனையை அடைக்கின்றீர்கள், நிச்சயமாக அடைக்கின்றீர்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய எந்த ஒரு நன்மையும் அவனிடமிருந்து மட்டுமே என்பதை அறியுங்கள். அத்தியாயம் 16:60 14:53. மேலும் உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு நன்மையும் உங்களுடைய இறைவனிடமிருந்து வந்திருக்கின்றது. இது எப்படி நாம் அறிய முடியும் என்றால், உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டுவிட்டால் அவனிடமே திரும்புகின்றீர்கள். அதற்கு முன்பறையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையை முறைப்படி நடத்தி கொண்டிருக்கின்றேன், சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் குடும்பத்தின் தலைவன், நான் தான் சம்பாதித்தேன், குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம், நான் என்ற அந்த இணை வைப்பு நீங்குகின்றது. இறைவனிடமிருந்து ஒரு சிறு தடை வரும் பொழுது, உங்களுடைய பணம் உதவி செய்யவில்லை, உங்களுடைய உடைப்பு செய்யவில்லை, உங்களுடைய கண்காணிப்பு உதவி செய்யவில்லை, உங்களுடைய வீடுகளில் நான் குடும்பத் தலைவன் என்ற அந்த தலைமை உங்களுக்கு உதவி செய்யவில்லை, துன்பத்திலாகி விடுகின்றீர்கள். இப்படி யாரை அடைக்கின்றீர்கள்? டாக்டர்களும் கைவிட்டு விட்டார்கள். முதலில் டாக்டரை அழைத்தேன், டாக்டரும் கைவிட்டு விட்டார்கள். இப்படி யாரை அழைப்பீர்கள்? துன்பம் என்பது கலைநிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை, அதுதான் துன்பம். எனக்கென்று சில ஆற்றல் இருக்கின்றது நம்பிக்கை என்று கொண்டிருக்கும் வரையில் நான் துன்பப்பட மாட்டேன். சரியாகிவிடும், நாளைக்கு சரியாகிவிடும், நாளைக்கு சரியாகிவிடும். காலம் கடந்து கொண்டிருக்கின்றது, நிலைமை மோசமாகி கொண்டிருக்கின்றது. எப்பொழுது துன்பம், நீங்கள் துன்பத்தை அடையும் பொழுது யாரை அடைக்கின்றீர்கள் என்பதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். பிறகு கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், அவன்தான் எனக்கு என்று கவனத்தை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் மறந்து விடுகின்றோம். இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கைக்கு ஒரு உயிரோட்டம் பிறக்க ஆரம்பிக்கின்றது. அந்த உயிரோட்டம் நீங்கள் பார்க்க முடியாது. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மருத்துவங்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். துன்பத்தில் அவனை அடைத்தீர்கள். துன்பத்திற்கு முன்பாக டாக்டர்களை கடவுள்களாக ஆக்கிக்கொண்டு உங்களுடைய அறிவையும் வச்சுக்கொண்டு சென்றீர்கள். அங்கு அவர்களால் முடியாது என்று வரும்பொழுது அதனை கைவிடவில்லை, அந்த மருத்துவத்தை கைவிடவில்லை, அதையும் வைத்துக் கொண்டிருந்தீர்கள். இறைவனையும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று அவன் பக்கம் திரும்பினீர்கள். இப்பொழுது சுகம் கிடைக்கும் பொழுது யார் மூலமாக கிடைக்கிறது? முதலாவதாக டாக்டர்களை நம்பினோம், துன்பம் இல்லை. அப்பொழுது காப்பாற்றி விடுவார் என்று அந்த தைரியம் இருந்தது. நாள் ஆக ஆக எனக்கு நிலைமை மோசமாகும் பொழுது பயம் ஏற்படுகின்றது. இந்த பயபக்தியோடு இப்பொழுது யாரை அழைத்தோம்? இறைவனை என்று அழைத்தோம். பயபக்திக்கும் இறை உணர்வுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்பதை பாருங்கள். அதன் காரணமாக நீங்கள் சுகமடைகின்றீர்கள். இன்னமும் இந்த நாசமாய் போன மருந்துகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், விடவில்லை. பொறுக்கித்தனமான இந்த மருந்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், விடவில்லை. அதுவும் இப்பொழுது இறைவனுடைய அனுமதி கொண்டு சுகமாய் கொண்டு வரும் பொழுது அதை பார்க்க முடியாத காரணமாக இப்பொழுது இந்த மருந்து தான் சுகமாக்கியது என வைக்கின்றீர்கள். நிச்சயமாக கெட்ட தன்மை அங்கு. இனி பொருளை நம்பி வாழ வேண்டும், மருந்துகளில் வாழ வேண்டும். அங்கு இறை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக நீங்கள் கிடைக்கப்பட்ட அந்த சுகம் மீண்டும் ஒரு குறிப்பிட்ட காலத்தின் மீது நீங்கள் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது முன்பை விட கஷ்டமான சூழ்நிலை. கிட்னி ஃபெயிலியர் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, இந்த மருந்தில் காரணமாகத்தான். இந்த மருந்துகள் முதலில் உங்களுடைய கல்லீரலை அடைகிறது. கல்லீரல் கெட்டுப்போகும் பொழுது மயக்கம், வாந்தி இதெல்லாம் வந்து போகும். தலைவலி, உடல் வலிகள் வரும் போகும். ஜீரணத்தன்மை குறைந்து நாக்கு கசப்பு ஏற்படும், அஜீரணத்தன்மை உருவாகும். இவையெல்லாம் நாம் பழக்கப்பட்டுவிட்டோம், இதற்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் இது ஏற்கனவே உங்களுடைய கெட்டத்தன்மையினுடைய விளைவு என்பதை பார்க்காமல் அது பழகி போன பிறகு கொஞ்ச நாள் தெரியாமல் தெரியாமல் போயிடும், அப்போ சரியாயிடும். சரியாகவில்லை, பழகிவிட்டீர்கள். அந்த பழக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுதான் வாழ்க்கை, நல்லா இருக்கிறதுமா தெரிஞ்சிட்ருக்குது, இல்லை கொடுக்குள்ள அவ்வளோ விஷத்தன்மையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு மஞ்சள் காமல் வந்தால் என்னாகும்? நாய்க்கு கசப்பு ஏற்படும், படாதோ, வாந்தி வருமா வராதோ, உடலாம் சோர்ந்து போகாமல் சோர்ந்து போகாதோ? இப்போ யாருக்கு உடம்பெல்லாம் சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்க பார்ப்போம். எல்லா உடம்பும் சோர்ந்து போயிருக்குது அதிகாலை வேலையிலேயே. மருந்துகள் பழக்கமாகிவிட்டது, சோர்வும் பழக்கமாகிவிட்டது. இனி பசி எடுத்தாலும் சரி, அது பொய்யான பசியாக இருக்கிறது, வயிற்றில் போட்டதும் ஒப்பிக்கொள்கிறது. இவ்வளவு விஷத்தன்மையாக மாறி இறுதியாக சிறுநீரகங்களில் அடைகின்றது. அங்கு சிறுநீரகம் பழுதடைகிறது. 5% தான் அவங்களுக்கு சிறுநீரகம் வந்து இப்போ பழுதடைஞ்சிருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் கிட்னிக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க, வேறு கிட்னிக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 15% போச்சு, 40% போச்சு, என்னப்பா பண்ணுறது நீங்கள்? 5%லேருந்து 40% முழுசாக அது சார் வீணாக போகும்னு முற்கூட்டி அவங்கள அறிவிக்கிறீங்க. அப்போ நீ எங்கே கிட்னி ஸ்பெஷலிஸ்ட்? நீங்கள் 5% நோயை சுகமாக்குறதுக்கு வக்கு இல்லாத ஸ்பெஷலிஸ்ட். அது இந்த கிட்னியும் போயிட்டு அடுத்த கிட்னியும் போயிடும், ஜோசியக்காரராக அல்லது ஸ்பெஷலிஸ்டாக. அதையும் நாம் நம்பினோம். ஆனால் உள்ளுக்கு உணர்வு சுகமாக வேண்டும் என்ற இறைவன் உணர்வு நம்பவில்லை. காரணம், நாம் இறைவனுக்கு இணை வைத்து விட்டோம், இந்த ஜடங்களை இணை வைத்து விட்டோம். இறைவனை பார்க்க வேண்டும் என்று நம்பினீர்களே, உயிரை பார்க்க வேண்டும் என்று நம்பினால் இதோ இருக்கின்றது. டாக்டர்களுடைய உயிரை கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் இருக்கின்றன, சுவாசத்தை கொடுக்கக்கூடிய உபகரணங்கள் இருக்கின்றன. அந்த சுவாசத்தில் உயிர் மூச்சு கிடையாது, இறைவனிடமிருந்து ஒரு வாக்கு கிடையாது, அந்த எண்ணம் உள்ளே நுழையாது. வெறும் ஜடக்காற்று, உயிரற்ற காற்று, செத்துப்போன காற்று, அதை வைத்து அமைக்கொண்டிருப்பாங்க. செயற்கை சுவாசம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, உயிரை காப்பாற்றிருக்காங்க. உயிர் இவன் கையில் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சுப்பேன். எவன் கையில் உயிர் இருக்குது, அவன் கையில் உயிர் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு மரியாதை இருக்குது. இவன் கையில் உயிர் இருக்குதுன்னு சொன்னால் இதை விட கெட்டத்தன்மை இருக்குது. உங்களுடைய மனதில் கெட்டத்தன்மை இருக்கின்றது, அது நீங்க வேண்டும். இறைவன் ஒருவனைத் தவிர கதி இல்லை என்ற அந்த நல்ல தன்மை வர வேண்டும். அவனைத் தவிர கதி இல்லை, அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர இல்லை, அவ்வளவுதான். நீங்களும் சொல்வீர்கள், அவனன்றி அனுபவம் அசையாதென்று. இறைவனிடம் திரும்பும் பொழுது நன்மைக்காக திரும்புவோமா, தீமைக்காக திரும்புவோமா? தீமைகள் நீக்கப்பட்டு நன்மைகள் வேண்டும் என்பதற்காக நாம் இறைவன் பக்கம் திரும்புவோம். அந்த இறைவன் பக்கம் உங்களுடைய நன்மைகள் ஒரு அணு கூட அசையாது அவனுடைய அனுமதி என்று. அதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மருந்துகள் சாப்பிடும்போது நாம் கண் முன்பாகவே நாம் மேலும் 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 மோசமாகிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மாட்டுக்கு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான், மாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் மருந்து சாப்பிட்டு காலம் போல மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட இறைவன் எவ்வளோ கருணையாளன், எந்தையாவது ஏதாவது ஒரு நிலையிலையாவது என் பக்கம் திரும்பிடுங்க. முற்றிலுமாக அடித்து கொண்ட பிறகு தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது, தனக்கு இதுதான் நேரம் என்று தெரிந்த பிறகு இப்பொழுது திரும்புகின்றான். அப்பொழுதும் ஐசு விட்டு வெளியே வர மாட்டேன், அங்கேயே தான் சார் டாக்டர் தான் காப்பாற்ற. அங்கிருந்து அவர்களை ஒரு முறை கொண்டு வந்தேன், வெளியேற்றி வந்தேன், ஹார்ட் அட்டாக். இரண்டாவது முறையும் கொண்டு வந்தேன். அந்த டாக்டர் சொல்கிறாரு, இது வரைக்கும் நான் காப்பாற்றலை, எனக்கு தெரியாது எப்படி காப்பாற்றப்பட்டீங்க, மூணாவது தடவை வந்துடாதீங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. பிறகு நான் அங்கேயே போய் மரணமடைவு. முதல் இரண்டு முறை காப்பாற்றியது யார், மூன்றாவது முறை போகும்பொழுது நிச்சயமாக இவர்கள் இறை நம்பிக்கைக்கு துரோகமும் விரோதமும் இன்னும் இறைவனுக்கு பகிரங்கமான அநீதம் செய்வனாகவும் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது அவர்களுடைய ஆன்மா நிந்திக்கப்பட்ட ஆன்மாவாக வெளியே, இனி அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையும் இல்லை. இப்பொழுது என்னுடைய எண்ணமெல்லாம் படைப்பாளனின் பக்கம் திரும்புகின்றது. படைப்பாளனே என்று உங்களுடைய இருதயங்கள் ஒவ்வொரு மூச்சிலும் அவனை நினைவு கூற வேண்டும். புதிய படைப்பாக, புதிய ஆற்றலோடு, புதிய மனநிலையோடு, கவலையும் பயமும் நீக்கப்பட்ட அந்த உத்தரவாதம் உள்ள இறைவனுடைய வாக்குகளை கிரகிக்கும் தன்மையோடு, அந்த உள்ளத்தோடு, அகக்கண்ணோடு நான் மீண்டும் படைக்கப்பட வேண்டும். அத்தியாயம் 16:53. எந்த நன்மை உங்களிடம் இருந்தாலும் அது அல்லாஹ்விடமிருந்து, அவனை தேவையில்லை, இல்லை அவ்வளவுதான். அவன் யார் பார்க்க முடியாது, பார்க்க முடியாதவன் யார், படைப்பாளன். நீங்கள் அறியாதவனிலிருந்து படைப்பவன், உங்கள் கண் முன்பாக அவன் படைப்பை நிகழ்த்த மாட்டான், படைத்த பிறகு உங்களுக்கு அதை கொடுக்கின்றான். ஆனால் அதற்கு முன்பாக உள்ளத்துக்கு அறிவித்து விட்டான், இது உங்களுக்கு தேவை என்று, வேண்டுமா வேண்டாமா, வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த நிலையில் என்னுடைய பிரார்த்தனை முடிந்து போய்விட்டது, வேண்டுதல் முடிந்துவிட்டது. இப்பொழுது எப்படி நீங்கள் வேண்டுவீர்கள், உங்கள் இறை வேண்டும் எனக்கு இதை கொடு, எது வேணும், என்னுடைய உடல் நலத்தை கொடுன்னு கேட்பீங்களா, என்னுடைய லிவர் எனக்கு திருப்பி கொடு, என்னுடைய கிட்னி கொடுன்னு கேட்பீங்களா, எனக்கு சுகத்தை கொடுன்னு கேட்பீங்களா, எனக்கு கிட்னி தான் கேட்பீங்களா, சுகத்தை கொடு. அந்த சுகம் பார்க்கடி பொருளா, இல்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் பார்க்க முடியாத அருபத்தை அவன் அமைத்தான். மறைவானவற்றை நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் முறையில் இறைவனுடைய உதவி கிடையாது. வெளிப்படையானவற்றை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் முறையில் உங்களுடைய காரியங்கள் உங்களை படுக்கையிடான் நிலை கொண்டு போகும். இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை. ஒவ்வொரு சிறு சிறு கஷ்டங்களிலிருந்தும் பெரும் கேடுகள் வரையிலும் அவன் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டீர்கள். நிச்சயமாக இதற்கான பதில் உங்களுடைய காலம் முடியும் பொழுது, எனக்கு பதிலாக உங்களுடைய மனிதர்களையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய கைகால்களையும் நீங்கள் நினைவித்தீர்கள். நிச்சயமாக உங்களுடைய கண்களும் உங்களுடைய காதுகளும் உங்களுடைய தோள்களும் சாட்சிகளும் இறைவனுக்கு விரோதமாக நீங்கள் நடந்தீர்கள் என்று, பொருள்களின் அடிப்படையில் நீங்கள் நடந்தீர்கள், உங்கள் கைகால்களை நம்பினீர்கள், மனிதனாக உங்களை படைத்து மனம் என்ற ஒன்றை அமைத்து, மனதிற்கு உள்ளம் என்ற ஒன்றை அமைத்து, அதை கிரகிக்கக்கூடிய சக்தியையும் அமைத்து, மறைவானவற்றிலிருந்து இறைவனுடைய அந்த காற்றிருக்கக்கூடிய செய்தியை உணர்வாக கிரகித்து, அது வேண்டும் என்று வேண்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு விருப்பத்தையும் அமைத்தான். இவ்வளவையும் கொடுத்த பின்னர் பார்க்கும் பொருள்களை நான் நம்பினேன். செத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பொருள், உருவ வழிபாடு செய்யாதீர்கள். உங்களுடைய கற்பனைகள் உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கைக்கு உதவாது. அந்த கற்பனைகள் தான் உங்களுடைய பெரும் ஆற்றல் என்று நினைத்து கொண்டிருக்கூடிய உங்களுடைய கல்வி படிப்பு. அந்த கல்வி படிப்பு பணம் சம்பாதிப்பதை மட்டும்தான் உங்களுக்கு அறிவிக்கும். அந்த பணம் சம்பாதிப்பதற்கு குணங்கள் அவ்வளவையும் கைவிட வேண்டும். தாராளமாக கொடுக்கக்கூடிய அந்த சுகமான அனுபவங்களிலிருந்து கலவாணித்தனமாக பறிக்கக்கூடிய, இந்த பணத்தை அபகரிக்கக்கூடிய வழிகளை காட்டக்கூடிய இந்த படிப்பு உங்களுக்கு பெருமைக்குரியதாக ஆகிவிட்டது. களவும் கற்று மறக்க வேண்டும். இந்த கலவை கலவாணி படிப்பை பற்று கற்றுக்கொண்டீர்கள், இனி மறந்துவிடுங்கள். இறைவன் ஒருவன் அல்லாஹ் என்ற அந்த ஒரு சொல் அவனைத் தவிர இல்லை என்ற தூய்மையின் மீது நான் நினைத்திருக்கக்கூடிய அந்த சொல்லாக இருக்கின்றது. பிறகு இப்படி இறைவன் பக்கம் திரும்புங்கள். அல்லாஹ் என்ற அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு உன்னைத் தவிர கதியில்லை என்ற தூய்மையை ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னுடைய அறிவோ, என்னுடைய வழிமுறைகளோ, என்னுடைய கல்வியோ, மனிதர்களுடைய படிப்பறிவோ ஒரு காலம் கிடையாது, அவனைத் தவிர இல்லை என்ற அந்த தூய்மை அல்லாஹ் என்ற அந்த ஸ்டேஜ். அது வந்த பிறகு படைப்பாளன் என்று அடையுங்கள். அல்லாஹ் என்பது கடவுளுடைய பெயர் இல்லை, உங்களுடைய உள்ளத்தின் தூய்மைக்கான அடையாளம். அவனைத் தவிர கதியில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டேன் என்ற அடையாளம். இந்த அடையாளத்தின் மீது இறைவன் பக்கம் திரும்புங்கள். படைப்பாளன் என்று திரும்புங்கள். உணவளிப்போனே என்று திரும்புங்கள். நம்பிக்கை அளிப்பன் என்று திரும்புங்கள். கவலைகளை நீக்குவோன் என்று திரும்புங்கள். என்ன அழகான சுகமான உணர்வாக இருக்கின்றதோ, உணர்வின் அடிப்படையில் நீங்கள் அவனை கூப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு உதவி. பொருள்களின் அடிப்படையில் கூப்பிடும்போது நிச்சயமாக நீங்கள் இணை வைத்த அந்த உங்களுடைய இணை தெய்வங்களுக்கு நீங்கள் சென்று விடுங்கள், இங்கே வர முடியாது. நீங்கள் விரும்பாதவைகளையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்பட்டீர்கள், எனக்கு உண்டு என்று புரிந்தீர்கள். உங்களுக்கு அது விரும்ப மாட்டீங்களோ? உங்களை ஒரு அறை வச்சு போட்டுனா விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. உங்களை கைகாலெலாம் கட்டிப்பட்ட விரும்புவீங்களா? நீங்கள் விரும்ப மாட்டீங்க. உங்கள் கண்ணை எடுத்துட்டா விரும்புவீங்களா? காது ஒரு மூலையில் கட்டி போட்டால் நீங்கள் விரும்புவீங்களா? உங்களை ஒரு ரூம் பூட்டி போட்டால் விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு ஒரு நெருப்பையும் முன்னாடி வச்சாச்சு, விளக்கையும் வச்சாச்சு, ராத்திரி போல அதிலே இருக்கிறதுக்கு, காலை போல அதிலே இருக்கிறதுக்கு விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு எதை விரும்ப மாட்டீங்களோ அவ்வளோ கடவுளை கொண்டு என்று விரும்புங்கள். இதெல்லாம் அவன் தாங்கிக்கணும், நான் தாங்க முடியாது. உங்களை ஹவுஸ் ஹவுஸ் பண்ணால் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனால் கடவுளை ரூம் ஹவுஸ் பண்ணி வைப்பேன், நாலடி நாலடிக்குள்ளே போட்டு வைப்பேன், பிடிக்கும். எதனையெல்லாம் நீங்கள் விரும்ப மாட்டீர்களோ உங்களுடைய கற்பனை தெய்வங்களுக்கு அவ்வளவே உண்டாக்கிறீர்கள். இது உங்களுக்கு சரியா தவறா, உங்களுடைய மனதோடு இணைந்து இருக்கக்கூடிய அவனை பிடுங்கி வெளியில் இருந்து விட்டு ஒரு உருவம் அமைத்தோம், கண்கள் வைத்தோம், பார்க்க முடியாது என்று தெரியும். குரலாக அமைக்கின்றோம் கடவுளை, காதுகள் வைக்கின்றோம், கேட்க முடியாது என்று தெரியும், உயிர் சக்தி கொடுக்க முடியாது என்று தெரியும். உயிர் அளிப்பவனுக்கு நான் உயிரை பறித்து விட்டு ஜலமாக்கி நான் என்னை பார்க்கக்கூடிய தெய்வமாக நான் அமைத்து கொண்டிருக்கின்றேன். கற்பிக்கப்பட்டேன், உணர்வடையவில்லை. அந்த உணர்வின் பக்கம் எப்பொழுது திரும்புங்கள்? நிச்சயமாக இரண்டு குறிகள். அத்தியாயம் 16:62, அத்தியாயம் 16:62, மேலும் நீங்கள் விரும்பாதவைகளை அந்த ஒருவனை தேர் கதியில்லை அகிலங்களை படைத்தானே அவனுக்கு உண்டு என்று நீங்கள் ஏற்படுத்துகின்றீர்கள். நிச்சயமாக தங்களுக்கு நன்மையே கிடைக்கும், நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கணும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுடைய கற்பனைகள் உங்களுக்கு விடியும் பொழுது, அதில் நீங்கள் நிச்சயமாக விரும்பியதில்லை என்பது தெரியும் பொழுது நிற்கதிக்கு ஆளாக்கப்படுவீர்கள். அந்த நிலையிலிருந்து இன்று நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாவற்றையும் மிகைத்தவன், மிக தூய்மையானவன், வானங்களையும் பூமியையும் படைத்தவன், அவனை நீங்கள் கற்பனை செய்து அவனை நீங்கள் இழிவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். பார்க்க முடியாதவன், கேட்க முடியாதவன், நாம் அவனை தூய்மைப்படுத்த வேண்டும், நாம் அவனுக்கு ஒளி கொடுக்க வேண்டும். கண்களுக்கு ஒளியில்லை, முன்பாக ஒளியை வைக்கின்றோம். இவ்வளவையுமே நான் சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் எனக்கு ஒளி வேண்டும். இப்பொழுது அவன் உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான். இந்த ஒளியின் மீது நான் நம்பிக்கை கொள்ள முடியுமா? இந்த ஒளியின் மீது நான் நம்பிக்கை கொள்ள முடியுமா? பார்த்த அடுத்த நிமிடமே கண் பொட்டையாகும். எதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும்? நம்பிக்கை என்ற ஒளி வேண்டும். சத்தியத்தின் மீது எனக்கு அதனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஆதரவு, நல்லறிவும், நற்சிந்தனையை கொண்டு தெளிவடையக்கூடிய அந்த ஒளி வேண்டும். நம்பிக்கை கொள்வதற்காக இப்பொழுது உங்களுடைய உள்ளம் என்ன கூறுகின்றது? என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தின் மீது, அருபமான அந்த மாபெரும் ஆற்றலின் மீது, சுகமான செய்தியின் மீது, படைக்கும் ஆற்றலின் மீது இன்று நான் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்றேன். படைக்கப்பட்டுவிட்ட, அழிந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒளி இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் மீதும் உலகத்தினுடைய எந்த பொருளாக இருந்தாலும் நிச்சயமாக தரக்கூடாது. இறைவன் படைத்த பொருள்களை நான் பார்க்கின்றேன். துளிவிடக்கூடிய அழகான இலை எப்படி அது மஞ்சள் நிறமாகி காய்ந்து சருகுகளாகி கீழே விழுந்து நெருப்புப்பட்டக்கூடியதை நிலையில் இருக்கின்றதோ, அந்த ஒரு படைக்கப்பட்ட நாளிலிருந்து அதனை அறிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு வாழ மாட்டேன். படைக்க இருக்கக்கூடிய உணர்வின் ஆற்றலை கொண்டு புதிய படைப்பாக என்றும் பசுமையோடு புத்துணர்ச்சியும் புது பொடிவையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு அசைவிலும், ஒவ்வொரு சத்தத்திலும் தொட்டு பார்க்கும் பொழுதும் பட்டு மாதிரி இருக்கின்றது ஒவ்வொரு இலையும். அந்த மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ விரும்புகின்றேன் உள்ளத்தில் நினைத்து. இதனை நம்பிக்கை கொள்ளும் வரையில் நமக்கு வாழ்க்கை இல்லை. இப்பொழுது உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் கொள்ளக்கூடிய பிரார்த்தனை, எங்கள் இறைவனே, எங்கள் இறைவனே என்றாலும் நீங்கள் ஏனென்றால் சமுதாயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். தனி மனிதனாக நடுக்காட்டில் நட்ட நடு பாலைவனத்தில் விடப்பட்டவர்களாக நீங்கள் வாழவில்லை. சமுதாயமாக காட்டு மிருகங்களோடு வாழவில்லை, மனிதர்களாக வாழ விரும்புகின்றீர்கள். மனித தன்மையோடு வாழ வேண்டும். அந்த தன்மை கெட்ட தன்மை, நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். எங்கள் இறைவனே என்று நீங்கள் அழைக்கும்பொழுது நீங்கள் என்னையும் சேர்த்து அழைக்கிறேன். எனக்காகவும் நீங்கள் அழைக்கின்றீர்கள், நான் உங்களுக்காக அழைக்கின்றேன். இதற்கு நிகரான ஒரு நன்மையான காரியம் கிடையாது. உணர்வோடு எங்களை வாழவை, உள்ளத்தின் ஒளியோடு வாழவை. பணம் என்ற இந்த கேள்விகளை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள். பணத்தில் நான் சீரழிந்து கொண்டிருக்கின்றேன், எங்களை காப்பாற்றுவாய். செலவு செய்பவர்களாகவும் உரியவர்களுக்கு கொடுப்பதைக் கொண்டும் உரிமையானவர்களுக்கு கொடுப்பதைக் கொண்டும் என் உள்ளத்தை நீ விசாலமாக்கிவை. உரியவர்களுக்கும் உரிமையானவர்களுக்கும் கொடுப்பதைக் கொண்டு என் உள்ளத்தை விசாலமாக்கிவை. கஞ்சத்தனம் என்னை தீர்ந்துவிட வேண்டாம். இந்த பணத்தை நீங்கள் சம்பாதியுங்கள் என்று கூறுகின்றேன். சம்பாத்தியதை நீங்கள் செலவு செய்யுங்கள். உரியவர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் கொடுத்து வாருங்கள், நிச்சயமாக அதிகமாக கொடுப்பாங்க. உங்களுக்கு நன்மையான அந்த பணத்தை நீங்கள் அழகான முறையில் பெறக்கூடிய நல்லாற்றலையும் நல்லறிவையும் மாபெரும் இறை ஞானங்களோடு கூடிய அந்த உயிரோட்டத்தை கொடுக்க பணத்திற்கும் செத்த பிணத்திற்கும் உயிரோட்டத்தை கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் உங்களுடைய பணத்திற்கும் உயிரோட்டத்தை கொடுப்பான். எனவே அந்த பணம் உங்களுக்கு தங்காது, மூவாய் அது நகர்ந்து கொண்டிருக்கும், அதனுடைய இயற்கை சூழ்நிலையோடு நகர்ந்து கொண்டிருக்கும், யாரிடமும் தங்காது. எல்லாம் சுற்றி வரக்கூடிய இந்த ரொக்கம் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கும். சேமித்து வைக்கக்கூடிய அந்த பணம் உங்களுக்கு உதவாது, நெருப்புப்பட்டக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இன்று அந்த கெட்டத்தன்மை நீக்கப்பட்டு சுகமான தன்மையோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் பக்கம் திரும்புகின்றது. இப்பொழுது உன்னை தவிர கதி இல்லை என்று கூறுங்கள். நான் எதனையும் நினைவிக்க மாட்டேன், என் கைகால்களை நினைவிக்க மாட்டேன், என் கண்களையும் என் காதுகளையும் வெளிப்புற உறுப்புகளையும் நினைவிக்க மாட்டேன். நிச்சயமாக உனக்கு நிகராக உயிரிழப்பவன் இல்லை, படைப்பவன் இல்லை, படைப்பவன் என்று திரும்புங்கள். ஒவ்வொரு புதிய படைப்புக்கும் இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். நீங்கள் கேட்கக்கூடிய பொருள்களுக்கு நிச்சயமாக இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை, பிழைப்பாற்றல் மிக்க வானங்களையும் பூமியும் உங்களுக்காக பிழைப்பான், சூழ்நிலைகளையும் உங்களுக்காக பிழைப்பான். தனித்தனியே முறையில் அவருடைய நம்பிக்கைக்கேற்ப, அவருடைய ஒளிக்கேற்ப உங்களுடைய நேரத்தையும் அவன் சீராக்குவான். தனித்தன்மையோடு அவரவருடைய உள்ளத்தினுடைய தூய்மைக்கேற்ப எந்த அளவுக்கு இணைவிக்கவில்லையோ, பொருள்களை அருளுக்கு பதிலாக பொருள்களை இணைவிக்கவில்லையோ அந்த அளவுக்கு தூய்மையாக்குவான், படைப்பானே என்று திரும்புங்கள். அதற்கு முன்பாக அல்லாஹ் என்ற அந்த ஸ்டேஜ், உன்னை தவிர கதியில்லை என்ற அந்த தூய்மை, நான் நிச்சயமாக உனக்கு இணையாக என்னை ஆக்கிக் கொள்ள மாட்டேன், ஒரே தெய்வம் நான் ஒருவன் தான், என்னுடைய கற்பனைகளையும் நான் தெய்வமாக ஆக்கிக் கொள்ள மாட்டேன், உன்னை தேவை. ஆக இந்த தூய்மைக்கு வந்த பிறகு இறைவன் உங்களுக்கு உதவி செய்கின்றான். படைப்பாளன் தன்னுடைய படைப்பை கொண்டு நம்முடைய வாழ்க்கை புதிய படைப்பாக இன்று முதலாக ஆரம்பமாகும். இறைவன் நன்றி.